ஓம் சிவாய நம சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 5. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்த்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் தம்பது மத்திருத்தாள் போற்றி. பொருந்தவா கைலி புகுநீதுகான் போதரா என்றாயில் குருவரையும் திருவுரையும் போட்டி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்தத்தை நாம் தொடங்குவோம். இதுவரையிலும் நாம் சிவஞான போத நூலில் இருந்து முதல் 4 சூத்திரங்களை பார்த்திருக்கின்றோம். முதல் பகுதி பிரமாண இயல், அடுத்த பகுதி இலக்கண இயல். இலக்கண இயலினுடைய முதல் சூத்திரம் 4 சூத்திரம். அந்த சூத்திரத்தை சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம். ஒரு பொருளுடைய உண்மையை எடுத்துக்காட்டி விளக்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் நமக்கு நல்லா தெளிவா தெரியும். பொருள்கள் இருக்கிறது என்று அதனுடைய இருப்பு, அதனுடைய இலக்கணம் ரெண்டும் தெரிஞ்சாலும் ஒரு பொருளை பற்றிய முழுமையான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே 4 சூத்திரத்தில் அந்த இலக்கண இயலில் உயிரினுடைய இலக்கணம் நமக்கு சொல்லப்பட்டது. உயிரினுடைய பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரினுடைய பொது இலக்கணம் அஞ்சவத்தைப்படுதல் உயிருக்கு. அதை பற்றி நாம் சென்ற வகுப்புல விரிவாக பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக 5வது பாச இலக்கணம் சொல்லுவது, பாசத்தினுடைய இலக்கணம். இதுல வந்து பாசத்தினுடைய இலக்கணத்தை நேராக ஆணவம் கண்ணும் மாயை ஆகியவற்றினுடைய இலக்கணத்தை குறிப்பிடாமல் இந்த மூன்றையும் இயக்கி செயற்படுத்தக்கூடிய திரோதான சக்தியினுடைய இலக்கணம் இங்கு கூறப்படுகிறது. அப்படி திரோதான சக்தியினுடைய இலக்கணத்தை கூறினாலே இந்த பாச இலக்கணத்தை கூறியதாக ஆகும் என்பது மெய்கண்டாருடைய துணிவு. அதனுடைய அடிப்படையிலே இந்த 5வது சூத்திரத்தை அவர் நமக்கு அருளை செய்திருக்கிறார். இந்த நூற்பாவில் சகல நிலையில 5 அவசியப்படுகிறது. அதாவது உயிரானது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்ற 5 அவத்தைகளை அடைகிறது. அந்த 5 அவத்தைகளிலும் இறைவன் உயிருக்கு அறிவிக்க வேண்டும். இறைவன் உயிருக்கு அறிவிக்காவிட்டால் எந்த அனுபவமும் உயிருக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த 5 அவத்தைப்படுகின்ற இந்த நிலையிலே உயிர்களுக்கு எப்படி இறைவன் அறிவிக்கிறான், எப்படி காட்டுகிறான், உயிருக்கு இறைவன் காட்டாவிட்டால் உயிர் எதையும் காண முடியாது, ஆக எப்படி காட்டுகிறான் என்ற செய்தியை இந்த 5வது சூத்திரத்தில் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். சூத்திரத்தை பார்க்கலாம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்து அறியா, ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இந்த பசாசம் என்றால் இரும்பு. பசாசம் என்பது பொருள் இரும்பு. இதுக்கு கருத்துரையாக மெய்கண்டார் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். 80 சூத்திரம் என் நுகரிச்சுவையனின், இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுகரிச்சு. இறைவன் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று 2 உபகாரங்களை செய்கிறான். அதுல 2ல முதலிலே இருக்கக்கூடியது காட்டும் உபகாரம். அந்த காணும் உபகாரத்தை 11வது சூத்திரத்திலே மெய்கண்டார் விளக்க இருக்கிறார். முதலிலே காட்டுகின்ற உபகாரம், அந்த காட்டுகின்ற உபகாரத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு மெய்கண்டார் சொல்லுகிறார். எப்படி காட்டுகிறார் அப்படின்னா, எல்லா இடத்திலும் இறைவன் காட்டாவிட்டால் உயிர்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே சகல நிலையில் இருக்கின்ற பொழுதும் உயிருக்கு அவர் காட்டுகிறார், முக்தி நிலையிலும் அவர் காட்டுகிறார், எல்லா இடத்துலையும் அவர் தான் காட்டுகிறார். இதுல சகல நிலையில் எப்படி காட்டுகிறார் என்ற செய்தி இந்த பாடலில் நமக்கு மெய்கண்டார் சொல்லி அருள்கிறார்கள். இந்த பாடலுக்குரிய பதவுரை விளம்பிய உள்ளத்து. விளம்பியன்னா முன்னே சொல்லிய அப்படின்னு பொருள். எங்க சொல்லிய? உயிர்களை பற்றி. விளம்பிய உள்ளம், உள்ளம் என்பது இங்க உயிரை குறிக்கிறது. உள்ளம்னா நீங்க நம்ம மனம் ஒரு அர்த்தம் நம்ம இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல உள்ளம் என்பது உயிரை குறிக்கிறது. விளம்பிய உள்ளத்துன்னா 3வது சூத்திரத்திலும் 4வது சூத்திரத்திலும் உயிரை பற்றி சொல்லி இருக்கிறார் அல்லவா, அந்த உயிரை பற்றிய அப்படின்னு பொருள் அதுக்கு. விளம்பிய உள்ளத்து முந்தைய 2 நூற்பாக்களில் எடுத்து சொல்லப்பட்ட ஆன்மாக்களுக்கு சென்ற நூற்பாகலையும் அதுக்கு முதல்ல இருக்கிற நூற்பாகலையும் உயிரை பற்றிய சில செய்திகள் சொன்னார். அதை நம்ம வந்து சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பது என்ன என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம். உயிருடைய இருப்பையும் உயிர் இருக்கிறது என்பதையும் அதனுடைய இலக்கணத்தையும் ரெண்டு பாடல்கள்ல மூன்று நான்கு சூத்திரங்கள்ல சொல்லி அறிந்திருக்கிறார்கள். உயிர் என்பது என்ன என்பதை பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. உயிரினுடைய குணம் அறிவு. அறிவு எங்கு செயல்படுகிறதோ, அறிவு இருக்கிற இடத்துல விருப்பம் இருக்கும், விருப்பம் இருக்கின்ற இடத்துல செயல்பாடு இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறோம். ஒரு தண்டவாளம் இருந்துச்சுன்னா தண்டவாளத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறி உட்கார்ந்துருக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். எதிரே வேகமாக என்ஜின் வேகமாக வந்ததுன்னா, ரயில் புகை வேண்டிய வேகமாக வந்தது என்றால், அதை பார்த்த உடனே ஏதோ ஒன்று நம் மீது மோத வருகிறது என்ற அறிவு அதுக்கு ஏற்படுகிறது. இந்த மோதலில் இருந்து நம்ம உடலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த குருவி அறிந்து கொள்கிறது. உடனே அது பறக்க ஆரம்பிக்கிறது. அப்போ உயிருக்கு அறிவை, இச்சை, செயல்பாடு, இந்த மூன்று இருந்தால்தான் உயிர். உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு உடலிலும் இருந்து கொண்டு இன்ப துன்பங்களை அறிந்து அனுபவிக்கிறது எதுவோ அது உயிர். ஆனால் உயிர் எது என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. உயிர் இருக்கிறதா இல்லையாங்கிறதா எல்லாருமே உயிர் இருக்கு அப்படிங்கிறத உணர்வார்கள், உணர முடியும். நம்மளே நம்ம இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கூட, நம்ம உடலை கண்ணால காண முடியாவிட்டால் கூட, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. அப்ப உயிர் இருக்கிறது என்பது எல்லாருமே உணர்கிறோம். ஆனால் உயிர் என்றால் எது அப்படின்னா, அதுலதான் பெரிய சர்ச்சை ஏற்படுகிறது. உயிர் என்று ஒன்று இல்லை. இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு பார்த்தால், இந்த கை உடலா, உயிரா? இல்லை. கால் உடலா? இல்லை, இல்லை, இல்லை. ஆகவே உயிர் என்பது கிடையாது என்று சூன்ய ஆன்மவாதிகள் சொல்கிறார்கள். அதை மறுத்துதான் மேகண்டார் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற அறிவு ஒன்று இருக்கு இல்லையா, அதனை ஆராய்ந்து பார்க்குது. அந்த ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவு தான் உயிர் என்று அந்த அதற்கு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது உடல் தான் உயிர் என்று சில பேர், அதாவது தேக ஆன்மவாதிகள் என்று பேர், உடல் தான் உயிர் என்று சொல்கிறார்கள். இந்த உடலே எனது உடல், எனது கை, எனது கால் அப்படின்னு சொல்லும் பொழுது எனது அப்படின்னு சொல்றது உயிரை குறிக்கிறது. ஆகவே இந்த உடலுக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. அப்ப நாம் தூங்குகிறோம். தூங்குகின்ற நேரத்தில் சூக்கும தேகம்தான் செயல்படுகிறது. அப்ப சூக்கும தேகம்தான், நம்ம தூங்கும் பொழுது உடல்லாம் அசந்து போயிருக்கும் பொழுது சூக்கும தேகம் உயிர் நம்ம தூங்கும் பொழுது கூட செயல்படுகிறது. ஆகவே சூக்கும தேகம்தான் உயிர் என்று சூக்கும தேக ஆன்மவாதிகள் சொன்னார்கள். அதற்கு தேகண்டார் மறுத்து, சூக்கும தேகத்தில் கனவு நிகழ்கிறது, அந்த கனவை நனவு வந்த பிறகு சரியாக நம்மாலே தெளிவாக உணர முடியவில்லை. உயிர் அறிவுடையதாக இருப்பதால் கனவில் கண்ட அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம விழித்து வந்தோம் கூட சரியாக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே சூக்கும தேகமும் ஆன்மா அல்ல என்று, சூக்கும தேகமும் ஆன்மா அல்ல என்று மறுத்தார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்கிறோம். அப்பொழுது பிராணவாயு இயங்குகிறது. அப்ப பிராணவாயு தான் உயிரா சொல்றாங்க இல்லையா? நம்ம மூச்சு போயிடுச்சு, அப்ப காத்து போயிடுச்சுன்னா உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப பிராணவாயு தான் உயிரா என்றால், இல்லை, தூங்கும் பொழுது பிராணவாயு செயல்படுகிறது. அப்படி செயல்படும் பொழுது பிராணவாயுக்கு அறிவு இருந்தால் அப்ப தூங்கும் பொழுது என்ன நிகழ்ச்சிகளையும் அறியணும் இல்லையா? அப்போ இன்ப இன்ப அனுபவங்களும் செயல்பாடும் உயிருக்கு இல்லாமல், உடலுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்பவே அப்ப அந்த அறிவு நிகழ்ச்சி இல்லாமல் போய்விட்டதுனால பிராணவாயுவும் உயிர் அல்ல, பிராணவாயுக்கு வேறாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று இந்த பிராண ஆன்மவாதத்தை மறுத்தார். அதுக்கு அடுத்தபடியாக பிரம்மாண்மாதிவாதிகள் வந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, இந்த உடம்புல இருக்கிற உயிர் என்பது இறைவன் தான், பிரம்மம் தான் உயிர் என்று சொன்னார்கள். பிரம்மத்துக்கும் உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிரம்மம் எல்லாத்தையும் தானாகவே அறியக்கூடியது, ஆனால் உயிரானது உணர்த்தினால்தான் உணரும். ஆகவே பிரம்மம் என்பது உயிர் அல்ல, பிரம்மத்துக்கு வேறாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு அவர்களை பார்த்து சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக இன்னொருத்தம் சொன்னா, தனித்தனியான உறுப்புகள்லாம் கிடையாது, உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளும் சேர்ந்துதான் உயிர். இந்த உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய இல்லை சமூகம்னு பேர், அதாவது கை, கால், தலை, வாய் எல்லாம் சேர்த்த சமூகம் தான் உயிர் அப்படின்னு. இல்லை, இவை அனைத்தும் மாயிலிருந்து வந்த பொருள்கள், இவைகள் கடப்பொருள்கள். ஆகவே இவைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன, ஆன்மா உயிர்ன்னு பெயர்லாம் கிடையாது. ஆகவே இந்த உடலுக்கும் இந்த சமூகத்திற்கும் வேறாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று மூன்றாம் சூத்திரத்திலே அதை உயிர் என்பது எது என்பதை எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப உயிர் என்பது இவைகளுக்கெல்லாம் வேறானது. எப்ப எதற்கெல்லாம் உடலுக்கு வேறானது, இந்திரியங்களுக்கு, ஐந்து இந்திரியங்களுக்கு வேறானது, அதுக்கு அடுத்தது தூக்கும தேகத்துக்கு வேறானது, பிராணனுக்கு வேறானது, பிரம்மத்துக்கு வேறானது, அதுக்கு அடுத்தபடியாக சமூகத்திற்கு வேறானது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் வேறானது என்று அதை நிர்ணயம் செய்து மூன்றாவது பாடல்ல அதை சொன்னார், உயிர் என்பது வேறு, இவைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கிறது, அது அறிவுபூர்வமாக இருப்பது இந்த உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னார். நாலாவது சூத்திரத்துல அந்த கரணம் தான், அந்த கரண ஆன்மாவாதிகள் ஒருவர் அவர்கள் சொன்னார்கள், அந்த கரணம் தான் ஆன்மாவா, அந்த கரணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செயலை செய்கின்றன, மனம் சந்தேகப்படுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, ஆங்காரம் மனதில் வந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப செயல்படுகிறது, சித்தம் எல்லாவற்றையும் பதிவுகளாக மனதில் வச்சு ஒன்னொன்னு ஒரு தொழிலை செய்யும். ஆனா இந்த நான்கு செய்கின்ற செயலையும் ஒருமித்து அறியக்கூடியது அப்படின்னா உயிர். ஆகவே இந்த அந்த கரணங்களுக்கும் வேறாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்று உயிர் என்ற உயிர் உண்மையை நிலைநாட்டினார். நிலைநாட்டிவிட்டு அதனுடைய இலக்கணத்தை மேலும் சொல்லியிருந்தார், இந்த ஆன்மாவானது ஆணவமல பற்றுக்கு உட்பட்ட காரணத்தினால், ஆணவமல மறைப்புக்கு உட்பட்ட காரணத்தினாலே சகல நிலையில் உயிர்கள் அஞ்சு அவத்தைப்படுகின்றன. அவைகள் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று ஐந்து அவத்தைகளை அடைகின்றன என்று உயிர்களுடைய அந்த பொதுத்தன்மையை சொன்னார். பொதுநிலையிலே உயிர்கள் இந்த சகல நிலையில அனுபவிக்கக்கூடிய ஐந்து விதமான அனுபவங்களையும் எடுத்து சொல்லி, இது அரசனை போல வீட்டிலிருந்து இந்திரியங்களை ஏவி இதுபோல தனக்கு வரக்கூடிய அனுபவங்களை உணர்கிறது. ஆகவே இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயிர் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த விளம்பிய உள்ளத்து. ஆகவே மேலே இரண்டு பாடல்களில் சொன்ன அந்த உயிர், உயிரானது ஆன்மாவினால் மெய்வாய் கண் மூக்கு செவி, அதுக்கு அடுத்தது விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு செவி, சூத்திரங்களிலே சொல்லப்பட்ட ஆன்மாவினால் செலுத்தப்படுகிறது. என்னென்ன எது செலுத்தப்படுகிறது? ஞானேந்திரியங்கள் ஐந்தும் செலுத்தப்படுகிறது. இல்ல மெய் வாய் கண் மூக்கு கொடுத்துருக்கு, ஒரு பொறி கொடுக்கல. பாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி பாடல்ல ஒண்ணு விட்டு போயிருந்ததுன்னா இனம் பற்றி அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இலக்கண விதி. அப்படி சேர்த்துட்டோம்னா ஆன்மாவினால் தான் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளும் செயல்படுத்தப்படுகின்றன. அப்படி ஆன்மாவினாலே இந்த ஐந்து பொறிகளும் செயல்படுத்தப்பட்டாலும் அளந்து அறிந்து அறியா. இப்போ கண்ணு ஒரு உருவத்தை பார்க்கிறது, காது ஒரு செய்தியை கேட்கிறது, மூக்கு வாசனையை முகர்கிறது, மெய் ஊர் உணர்ச்சி ஸ்பரிச உணர்ச்சியை உணர்கிறது, வாய் துவைக்கிறது, இந்த ஐந்து உணர்வுகள் அவர்களுக்கு வந்தாலும் நன்றாக இவைகளெல்லாம் அளந்து அறிகிறது. இன்ன உருவத்தில் இருக்கு, சிவப்பாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, இந்த நீளத்தில் இருக்கிறது, இந்த ஒலி மிக நன்றாக காதுக்கு இருக்கிறது, இந்த பாடல் சிறப்பாக இருக்கிறது அப்படின்லாம் அளந்தறிந்து அறிந்தும் இந்த பொறிகள் எல்லாம் தம்மை அறிய மாட்டார். ஆனா உயிரால செலுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியமான செய்தி இது, என்னன்னா உயிரால் இந்த ஐந்து இந்திரியங்களும் செலுத்தப்படுகின்றன. அப்படி செலுத்தப்பட்டு அவைகள் எல்லாவற்றையும் அளந்து அறிந்து அறிகின்றன. உலகத்தை அதுதான் பார்க்குது, கண்ணுதான் பார்க்கிறது, காதுதான் அதில் இருக்கின்றதை கேட்கிறது, ஐந்து புலன்களாலும் ஐந்து விடயங்களை நம்ம அறிகிறோம். ஆனாலும் கண்ணுக்கு தெரியாது நான் இவைகளெல்லாம் பார்க்கிறேன் என்ற உணர்வு தம்மையும் அவைகள் அறியா. என்னை செலுத்துறது யாரு அப்படின்னு பொறிகளுக்கு தெரியுமா அப்படின்னா அந்த பொறிகளுக்கு தன்னை செலுத்துகின்ற உயிரையும் தெரியாது. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு செவி அளந்தறிந்து அறியா. ஆகவே ஆகவே ஐம்பொறிகளும் உயிரால் செலுத்தப்படுகின்றன. அப்படி செலுத்தப்பட்டாலும் உயிரை பற்றியும் இந்த ஐந்து பொறிகளும் தெரியாது. தாம் இந்த உயிருக்காக இவைகளை எல்லாம் பார்த்து அறிகிறோம், இந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம் என்ற உணர்வு அதுக்கு கிடையாது. பாருங்க, ஆக கண்ணு செயல்படுது, செயல்பட்டாலும் அதற்கென்று அறிவு இல்லாததுனால அந்த செயல்படுகின்ற தம்மையும் தெரியவில்லை, தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அது அறிவதில்லை. கண்ணு பார்க்குமா, நான் வந்து சிவப்பா ஒரு நேரத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுமா? தெரியுமா? அது உணருமா? உணராது. என்னை செலுத்துவது உயிர் அப்படின்னு உயிர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நான் இந்த வாசனையை முகர்கிறேன், இந்த நல்ல மனத்தை முகர்வது நான் தான் அப்படின்னு மூக்கு உணர்வதில்லை. உயிர் தான் என்னை செலுத்தி இந்த வாசனையை நுகர செய்கிறது அப்படின்னு உயிரை பற்றியும் அதுக்கு தெரியாது. அது இதை நல்ல தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிரால் புலன்கள் செலுத்தப்படுகின்றன, ஆனால் அந்த புலன்கள் தம்மையும் தெரிந்து கொள்ளாது, தனக்கு தன்னை செலுத்துகின்ற முதலாகிய உயிரையும் அது தெரிந்து கொள்ளும். ஆங்கவை போல இப்ப நல்ல அந்த உதாரணத்தை நம்ம மனதில் வைத்துக் கொண்டால், இந்த ஐம்பொறிகளை போலவே தாம், தாம்னா ஆன்மாக்கள், இந்த ஐந்து பொறிகள் எவ்வாறு எல்லாவற்றையும் செயல்பட்டாலும் எல்லாவற்றையும் அனுபவித்து அறிந்து கொண்டிருந்தாலும் அந்த ஐந்து பொறிகளும் தம்மையும் அறியாது, தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அறியாது. அதுபோல இந்த ஆன்மாக்களும் உயிர்களும்
தாம் தம் உணர்வின் தமியருள். இந்த ஆன்மாக்களும் கண்ணு எவ்வாறு உயிரால் செலுத்தப்படுகிறதோ அதுபோல இந்த உயிர்களும் இறைவனுடைய திருவருளால் செலுத்தப்படுகின்றன. இறைவன் தான் இந்த உயிரை செலுத்துகிறான். அவன் செலுத்தாவிட்டால் உயிருக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. அவன் அறிவிக்காவிட்டால் உயிர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. அவன் தான் செலுத்துகிறான். தமின்னா இந்த இடத்துல முதல்வன், அருள்னா இறைவனுடைய திருவருள். இறைவனா இறைவனுடைய திருவருளால் இந்த உயிரானது செலுத்தப்படுகிறது. அப்படி எப்படி இந்த ஐந்து புலன்களும் உயிரால் செலுத்தப்பட்டும் தன்னையும் அறியாமல் தன்னை செலுத்துகின்ற தலைவனையும் அறியாமல் இருக்கிறதோ அதுபோல இந்த உயிரானது திருவருளால் செலுத்தப்பட்டும் திருவருளால் செலுத்தப்படுகின்ற தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகின்ற திருவருளையும் உயிரானது அறிந்து கொள்ளாது. தாம் தம் உணர்வின் தமியருள், தம்முடைய அறிவுக்கு முதலாக இருக்கின்ற திருவருளால் செலுத்தப்படுகின்ற உயிரானது தம்மை செலுத்தும் அந்த திருவருளையும் அறியாது, தம்மையும் அறியாது. அவை எப்படி உணர்கின்றன, இந்த அறிவு எப்படி கிடைக்குது உயிருக்கு அப்படின்னு கேட்டா, அவை அந்த உயிர்களுக்கு அவ ஆன்மாக்களுக்கு முதல்வனது திருவருளால் உணர்கின்றன. அது எப்படி நிகழ்கிறதுனால், காந்தம் கண்ட பசாசத்து அவையே. ஒரு இடத்துல காந்தம் ஒரு இடத்துல இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காந்தத்தை பக்கத்துல வைக்கக்கூடிய இரும்பெல்லாம் தானாக ஈர்க்கப்படும். காந்தம் ஒரு செயலும் செய்வதில்லை. எந்த செயலாலும் செய்தா? ஒரு செயலையும் காந்தம் செய்வதில்லை. ஆனால் காந்தத்தினுடைய முன்னிலையில் அல்லது அதனுடைய சந்நிதியில் இரும்பானது கவரப்படுகிறது, கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அதுபோல இறைவனுடைய திருவருள் சன்னிதானத்திலே இந்த உயிர்கள் எல்லாம் இயங்குகின்றன. அந்த உயிர்களுடைய உயிர்கள் இயங்கித்தான் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவர்கள் அனுபவித்து அறிந்து கொள்கின்றன. அதான் அந்த பாட்டினுடைய முக்கியமான செய்தி. விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு செவி அளந்தறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே என்பது சூத்திரம். இந்த சூத்திரத்தினுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னன்னா, உயிரானது ஐம்புலன்களின் மூலமாக ஐம்புலன்களை செயற்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அறிகின்றன. அப்படி அறிகின்ற பொழுது இந்த புலன்கள், அந்த உயிரால் செலுத்தப்படுகின்ற புலன்கள் தம்மையும் தெரிந்து கொள்ளாது, தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அவளால் தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல இறைவனுடைய திருவருளால் உயிர்கள் செலுத்தப்படுகின்றன. அப்படி அந்த புலன்கள் எவ்வாறு தம்மையும் தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அறியாமல் இருக்கிறதோ அதுபோல இந்த உயிர்களும் தம்மையும் அறியாது, தம்மை செலுத்துகின்ற திருவருளையும் அறியாமல் இருக்கிறது. ஆனால் இறைவன் எந்த செயலையும் செய்வதில்லை. அவன் சங்கற்ப மாத்திரத்தினாலேயே இந்த உலகத்தை இயக்குகிறான். அவன் ஓடியாடி எந்த காரியங்களும் செய்வதில்லை. அவன் இருந்த இடத்திலிருந்தே அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய சங்கற்பம் தான் அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல் தான் அவனுடைய சக்தி. அவனுடைய சக்திக்கு முன்னால் இந்த உலகமானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி செயல்படுவதனாலே உயிர்கள் இந்த உலகத்தை அறிந்து அனுபவித்து வருகின்றன. ஆகவே இந்த உயிர்கள் ஆணவரத்தில் கட்டுப்பட்டு அறியாமையில விழுந்து கிடக்கின்ற இந்த உயிர்களை இறைவனுடைய திருவருளானது அறிவித்து இந்த உலக அனுபவங்களை தருகிறது. இந்த உலக அனுபவங்களை மட்டும் தர்றதுக்கே இறைவனுடைய அருள் வேணும்னு நினைக்க வேண்டாம். இறை இன்பத்தை அனுபவிப்பதும் இறைவனுடைய திருவருள் தான் உதவ வேண்டும். ஆகவே இறைவன் காட்டும் உபகாரத்தை செய்கிறான். ரொம்ப மிகச்சிறந்த உன்னதமானது. ஏனென்றால் நமக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அறிவு தானாக செயல்படாது, யாராவது ஒருவர் அறிவிக்க வேண்டும். அதுக்குதான் முதல்ல நம்ம ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறோம். கண்ணுக்கு பார்க்கின்ற ஆற்றல் இருக்கிறது இல்லையா, கண்ணுக்கு பார்க்கின்ற ஆற்றல். ஆனால் வெளிச்சம் இல்லாத இடத்தில், சூரிய ஒளி இல்லாத அல்லது விளக்கொளியோ இல்லாத இடத்தில் கண்ணு எந்த பொருளையும் காணாது. கண்ணுக்கு பார்க்கிற ஆற்றல் இருக்கு, ஆனால் அந்த கண் செயல்பட வேண்டும் என்றால் அந்த கண்ணுக்கு வேறொன்றினுடைய ஒளி தேவை. அது விளக்கு வெளிச்சமோ அல்லது சூரிய ஒளியோ தேவை. அப்ப வேறொன்றினுடைய ஒளியினாலே தான் கண்ணு இயங்குகிறது இல்லையா, எல்லா பொருளையும் பார்க்கறது இல்லையா. அதுபோல இந்த உயிருக்கு அறிவு இருந்தும் அந்த அறிவு தானாக செயல்படாது, அதற்கு அறிவிப்பதற்கு ஒருவன் வேண்டும். அப்ப அறிவிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் அதற்கு அப்படின்னு பார்த்தா, இருக்கிறதே மூணு பொருள் தான். ஒன்று பேரறிவுடைய பொருள் சிவபெருமான், ரெண்டு சித்தறிவுடையது உயிர், மூன்று அறிவே இல்லாத தடம். அப்ப எது அறிவிக்கும் உயிருக்கு என்றால், பேரறிவுடைய இறைவன் தான் அறிவிக்கிறான். ஆனால் அப்படியா இறைவன் அறிவித்தும் கூட இந்த உயிரானது ஆணவமல மறைப்புக்கு உட்பட்டு இருப்பதனாலே உயிரானது தன்னையும் தெரியாமல் தன்னை செலுத்துகின்ற தலைவனையும் தெரியாமல் இந்த உயிரானது இருக்கிறது. இறைவன் சங்கல்ப மாத்திரையே இந்த உலகத்தை இயக்குகிறான். அவனுடைய சாநித்தியமே இந்த உலகத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் சொல்லுகின்றார், காந்தத்திற்கு முன்னால் இருக்கின்ற இரும்பு தானாக இயங்குவது போல இறைவனுடைய சன்னியிலே இந்த உலகமானது தானாகவே செயல்படுகிறது. அப்படி சாநித்தியமே இந்த உயிர்களுக்கு அறிவித்து இந்த உலகத்தை காட்டுகிறது அப்படிங்கிற செய்தி இதில் சொல்கிறார். இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இது, இறைவனுடைய திரோதான சக்தி அப்படிங்கிறது. அதை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவனுடைய திருவருளை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உயிர்கள் சகல நிலையில் இருக்கின்றன. இப்போ நம்ம சகல நிலையில் இருக்கிறோம், மொத்தம் 5 மலங்கள் இருக்கின்றன. அதை பற்றி பார்க்கலாம். 5 மலங்கள் இருக்கின்றன நம்ம. என்னென்ன 5 மலங்கள்? மணிவாசக பெருமான் ஒரு நீச்சல் விண்ணப்பத்தில் ஒரு பாடல் 5 மலங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சாதாரணமாக செய்தியில் எத்தனை படிக்கிறோம்? மும்மலங்கள் அப்படிதானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மும்மலங்கள் அதை சற்று விரித்து, அதே மலங்கள் தான், ஆனால் அதை சற்று விரித்து நம்முடைய பெரியவர்கள் அதை நம்முடைய வசதிக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதை 5 சொல்வது வழக்கம். குலம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கலந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னுகொன்றை அலங்கலன் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் 5 சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவே. 5 மலங்கள் என்னை செயல்படுத்துகின்றன, என்னை சின்னாபின்னப்படுத்துகின்றன. ஒரு பானைக்குள்ள இருக்கக்கூடிய தயிரை மத்தானது கடையும் பொழுது அது எந்த கோணத்தில் எந்த திசையில் உள்ள இருக்கிற தயிர் திரும்பணும் சொல்ல முடியாது. அதுக்கு சுயநரம் இல்லை. ஏன்னா இந்த மத்து எந்த சுழலுகிறதோ அதுக்கு தகுந்தது போல உள்ள இருக்கின்ற அந்த தயிரானது பல திசைகளிலும் அழைக்கழிக்கப்படுகிறது இல்லையா. அப்படி 5 மலங்களால் நான் அழைக்கழிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். மலங்கள் 5 சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவே. தயிரில் பொருந்திய மத்து எவ்வாறு சுழல்கிறதோ அவ்வாறு நான் இந்த 5 மலங்களாலும் சுழற்சி அடையப்பட்டு பல்வேறு திசைகளில் அழைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ மலங்கள் 5 வகுத்து நம்முடைய பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. ஒரு மலம் ஆணவம், அது நல்லா தெரியும் நமக்கு. ஆணவம், கண்மம், மாயை. அடுத்த மலம் என்ன? துரோதானம். இன்னொன்னு மாயேயம் என்று சொல்றார். 5 மலம் நல்லா தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுல வந்து மலத்தினுடைய இலக்கணம் இந்த இந்த சூத்திரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது 5 மலங்கள் தான். மலங்கள் தான் மலத்தினுடைய இலக்கணம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 5 மலங்களும் என்னென்ன காரியங்களை செய்யும் அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதனால ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் நமக்கு நல்லா தெரியும். முதல்ல பேசியிருக்கிறோம். இப்போ 5 மலங்களும் நம்மை சுழற்சியடைய செய்கின்றன. இப்போ திரோதான சக்தி இந்த மலங்களை செயற்படுத்துகிறது. திரோதான சக்தி அது இறைவனுடைய அருளாற்றல். இந்த மலங்கள் வந்து தானாக இயங்காது. மலை ஏன் மலம் தானாக இயங்காது? அவைகள் தடப்பொருள்கள், அதனால தானாக இயங்காது. அப்ப இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அது வந்து இறைவனுடைய ஆற்றல். அவன் இயக்கி மலங்களை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா மலம் கெட்டியா உயிரை பிடிச்சிருக்கு. அப்ப கெட்டியா பிடிச்சிருக்கும் பொழுது அந்த மலத்தை எடுத்தால் அந்த உயிரோடு பற்றி கொண்டிருக்கின்ற அந்த பற்றிலிருந்து எடுப்பதற்கு என்ன செய்யறான்னா அதை முதலிலே நெகிழ்விக்கிறான். அதனுடைய கெட்டித்தன்மையை அவன் சலனப்படுத்துகிறான். அப்போ இந்த மலங்களை சலனப்படுத்தி அதை நெகிழ வைத்து அந்த உயிரிலிருந்து மீட்டெடுக்கிறான். இறைவன் செய்கின்ற ஒரு அரிய காரியம். ஏனென்றால் உயிர் அவ்வளவு கெட்டியா அந்த ஆணவ மலத்தை பிடிச்சிருக்கு. அப்ப அதுல இருந்து விலக்கி எடுக்கக்கூடிய ஒரு பெரும் கருணையினாலே அந்த அந்த பெரும் தொழில்களை செய்கிறான் தான் 5 தொழில்கள் என்று நாம் அந்த தொழில்கள் தான் செய்கிறோம். 5 தொழில்கள் மூலமாகத்தான் இறைவன் அந்த மலப்பற்றை நம்மிடமிருந்து நீக்கி வைக்கிறான். இப்போ 5 மலங்களால் நாம் சுழல்கிறோம். ஆணவ மலம் நம்முடைய உயிரறிவை முற்றிலுமாக மறைக்கிறது இல்லையா. அதனுடைய சிறப்பு இலக்கணம் முற்றிலுமாக மறைத்தல். அந்த மலம் போக்குவதற்காகத்தான் இறைவன் கண்மமலத்தை, கண்மமலம் என்ன செய்யறா உயிருக்கு இன்பதுன்ப உணர்வினை தந்து அந்த இன்பதுன்ப உணர்விலே நம்மை ஆட வைத்து விடுகிறது. அது மலமாக நமக்கு வருகிறது. அதுக்கடுத்து மாயாமலம். இந்த மாயாமலம் தனு கரண புவன போகங்களாக நமக்கு அமைந்து இந்த மாயையிலேயே மயக்கமடையும்படியாக நம்மை செய்கிறது. அப்ப 3 மலங்களும் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே ஆழ்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றன. இந்த 3 மலங்களும் ஆழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆணவ மலத்துக்கும் இந்த 2 மலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஆணவ மலமாகிய பற்று நமக்கு ஆணவ மலத்தோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில தான் அதை போக்குவதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த மாயாமலத்தையும் கண்ணமலத்தையும் சேர்த்தான். இருள் இருக்கும் பொழுதே வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இருள் இருக்கும் பொழுதே வெளிச்சம் வந்தா அந்த நிலையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நல்ல வெளிச்சமா இருந்தா பொருள்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நல்ல இருளாக இருந்தா ஒரு பொருளும் தெரியாது. தெரியாதுங்கிறது தெரிஞ்சு கூட நமக்கு நல்ல வெளிச்சமா இருந்தா எல்லா பொருளும் தெரியும். ரெட்ட வெளிச்சமா அதாவது இருளும் வெளிச்சமாக இருந்தால் பொருள்கள் நமக்கு சரியாக தெளிவாக விளங்காது. மங்களா தெரியும் அல்லது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக தெரியும். சுண்ணாம்பு நிறைய சட்டியில் வச்சிருந்தா அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை தயிர் சாதம் அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம், நினைச்சு கூட வாயில அள்ளி வச்சிடலாம். அப்போ பொருள்கள் திரிந்து தெரியும், வேறு மாதிரியாக தெரியும், அப்படி வளைந்து வளைந்து இருக்கின்ற அந்த கயிறானது நமக்கு பாம்பாக தெரியும். அதுபோல ஆணவ மலம் இருக்கின்ற பொழுதே இந்த ரெண்டு மலங்களையும் சேர்த்த பொழுது நமக்கு மங்கிய வெளிச்சம் வருகிறது. இன்னும் முழுசா வெளிச்சம் அல்ல, முழுசா இருளையும் நம்ம இல்ல, கேவல நிலையில் நம்ம இருட்டில் கடந்தோம், நமக்குள்ள சகல நிலையில் விட்டுருக்காரு. இப்போ வெளிச்சமும் இருளுமாக நமக்கு இருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருள்களை நம்மாலே தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த முடியாமல் இருக்கிற அந்த பக்குவத்துலதான் உயிரை வளர்க்க வேண்டிய அவசியம், உயிர்களை வளர்க்க வேண்டியிருக்கிறது இறைவன். அந்த 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 ஆணவமலத்தை நெகிழ்விப்பிற்காகத்தான் இந்த காரியங்களை இறைவன் செயல்படுத்துகிறான். அந்த மாயாமலத்தையும் கண்ண மலத்தையும் சேர்த்து அந்த ஆணவமலத்தை நெகிழ்விக்கிறான். அப்ப நெகிழ்விக்கும் பொழுது ஒரு நிலை, ரெண்டு கட்ட நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. அந்த பொருள்கள் நமக்கு தெளிவாக விளங்குவதில்லை. அப்போ மெய்ப்பொருள்களை எல்லாம் நம்ம என்ன பொருளாக உணர்றோம், பொய்ப்பொருளாக உணர்கிறோம். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. ஆகவே இந்த மாதிரி நமக்கு விபரீத உணர்ச்சி ஏற்படுகிறதே, தெளிவுணர்ச்சி ஏற்படுகிறதே, இதையெல்லாம் இறைவன் போக்குகிறான், போக்குவதற்காக இந்த நிலையை கொடுத்து போக்குகிறான். அப்ப பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளுகிறான் சிவபெருமான். இந்த நிலையில இந்த நிலை சகல நிலை நமக்கு வாய்த்திருக்கிறது. இப்ப விபரீத உணர்வு ஏற்படுகிறது. இப்போ இறைவனுடைய ஆற்றல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலத்தில் இருந்து உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவருடைய திருவருள் சங்கல்பிக்கிறது. இறைவன் அவன் அகண்ட சச்சிதானந்த பொருள், அவன் வந்து தன்னில் தானாக இருக்கின்றான். அவன் வேறொரு பொருளோடும் தொடர்பு கொள்ளாமல், உலகத்தோடும் தொடர்பு கொள்ளாமல், சக்தியோடும் தொடர்பு கொள்ளாமல், வேறு எதனோடும் தொடர்பு கொள்ளாமல் அவன் தன்னில் தானாக இருக்கிறான். சக்தி கூட வெளியே படல, சக்தி அந்த நிலையிலே அடங்கி அவனுக்குள் கிடக்கிறது. அப்படி அடங்கி கிடக்கிற அந்த சக்திக்கு பெயர் பராசக்தி என்று பெயர். இப்போ உயிர்களை ஆணவமல பந்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கருணை உள்ளே தோன்றுகிறது. அந்த கருணை தான் அந்த பராசக்தி. வெளியே வருகிறாள், வெளியே வரும் பொழுது அவளுக்கு ஆதிசக்தி என்று பெயர். அந்த ஆதிசக்தியே மூன்றாக பிரிகிறாள். அவள் என்ன சொல்றா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாக அவள் பிரிகிறாள். சிவபெருமான் தன்னுடைய இச்சையினாலே, நமக்கெல்லாம் இச்சை இருந்ததுன்னா நமக்கு என்னென்னமோ போகுது புத்தி இல்லையா, பல விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விருப்பம் போகிறது. ஆனால் இறைவனுடைய விருப்பம் இச்சாசக்தி என்ன செய்கிறது என்றால், இந்த உயிர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த இச்சாசக்தி கருதுகிறது. அப்போ ஒன்னும் செயல்பாடு இல்லை, அவன் சங்கல்பத்திலேயே இருக்கு. அதெல்லாம் உயிர்களுக்கு கருணை செய்ய வேண்டும், முதல்ல துன்பத்தை மாட்டிட்டு இருக்கிற இந்த உயிர்களுக்கு கருணை செய்ய வேண்டும் என்று அவன் அவனுடைய இச்சாசக்தியினால் கருதுகிறான். உடனே அவனுடைய அறிவு என்ன, அறிவு சக்தி, அதாவது ஞான சக்தி என்ன சொல்கிறதுன்னா, எப்படியெல்லாம் நன்மை செய்யலாம் என்று தீர்மானிக்கிறான். அவனுடைய அறிவினாலே அதை அவன் நினைக்கிறான். அப்படி நினைச்ச உடனே அவனுடைய கிரியாசக்தியினால் எவ்வாறெல்லாம் செய்யலாம் என்று அவன் சங்கல்பிக்கிறான். ஆகவே ஒரே துரோதான சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக வெளிப்பட்டு அவைகள் உயிர்களுக்கு ஐந்தொழில் ஆற்ற வேண்டும் என்று இறைவன் அப்பொழுதுதான் கருதுகிறான். அப்போ துரோதான சக்தி தான் ஐந்து சக்திகளாக இருக்கின்ற, இறைவனுக்குள்ளே ஒடுங்கி இருக்கின்ற, இறைவன் வெளிப்படாமல் கண்ணில் தானாக இருக்கும் பொழுது அவனிடம் இருக்கின்ற சக்தி, வெளிப்படாத சக்திக்கு பராசக்தி என்று பெயர். அந்த பராசக்தி வெளியே வந்து உயிர்களுக்கு நன்மை செய்ய என்று நினைக்கின்ற பொழுது அது ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்றாக அது பிரிந்து வேலை செய்கிறது. இந்த வேலை செய்கிறதுனால இதுக்கு தனித்தனி பேரே தவிர, இந்த அஞ்சு சக்திகளும் இறைவனுடைய ஒரே சக்தி தான். அப்ப இறைவன் வேறு சக்தி வேறா அப்படின்னா, இறைவன் வேறு சக்தி வேறும் கிடையாது. இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அறிவு, அதுதான் சக்தி. ஆகவே இறைவன் தான் இறைவனுடைய ஆற்றல் தான், இறைவனுடைய சக்தி தான், பஞ்ச சக்திகளாக செயல்படுகின்றன. அப்போ திரவணான சக்தி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உயிர்களை மலத்தில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று அது கருணையோடு நினைக்கிறது. அப்படி நினைக்கும் பொழுது அப்போ எப்படி இந்த உயிர்களை வழியின்றி செலுத்தி கொண்டு போக வேண்டும் என்னும் பொழுது, இந்த உயிர்களை இறைவனுடைய அருளாற்றல், இந்த திரோதான சக்தி மறைப்பாற்றல் வினையின் வழியே கொண்டு செலுத்துகிறது. என்ன நம்ம வினை செஞ்சிருக்கிறோமோ அதன் வழியாகவே நமக்கு அனுபவத்தை தருதல் அப்படிங்கிறது தான் இறைவன் நம்ம வழி நடத்த எடுத்துக்கொண்ட விதி. அவன் வேற விதியெல்லாம் வகுக்கல, நம்ம என்ன வினையை செஞ்சிருக்கோம் அதையே ஊட்டி இந்த உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது.